செவிலிய தேடல் திருப்பாடல் 129.
அன்பு நெஞ்சங்களே, நமது பயணங்களின் போது நேரத்தை கடத்த நாம் பல வகை முயற்சிகள் எடுப்போம். தனியாக பயணம் செய்பவர்கள் புத்தகம் படிப்பார்கள், மடிக்கணனி அல்லது செல்லிட பேசியில் ஆழ்ந்து விடுவார்கள். குழுவாக செல்பவர்கள் குழு விளையாட்டுகளில் அல்லது பாடல்கள் பாடுவதில் நேரத்தை கழிப்பர். பயணத்தின் பாரத்தை குறைக்கும் வழிகள் இவை. நாம் செல்வது திருத்தலம் நோக்கிய பயணமாக இருந்தால் பக்தி பாடல்கள் பாடுவோம், ஜபிப்போம். அல்லது நாம் செல்லும் புனித தலத்தை பற்றி நாம் கேட்டவற்றை அல்லது நம் சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். அதுவும் நம் மத்தியில் அனுபவம் மிகுந்த ஒருவர் இருந்தால் இந்த பகிர்வு ஒரு வரலாறாகவே நம்முன் நீளும். ஒரு சில வேளைகளில் இந்த அனுபவ பகிர்வு நம் வாழ்வை திருப்பி பார்க்கும் ஒரு வாய்ப்பாகவும் அமையும். இந்த ஒரு பின்னணியுடன் இன்றைய திருப்பாடலை நாம் அணுகுவோம்.
கடந்த சில வாரங்களாக சியோன் மலை திருப்பயண பாடல்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பாடல் திருப்பாடல் 129. இந்த பாடலை வயதில் முதிர்ந்த ஒருவர் பாடியிருக்க வேண்டும் அல்லது எழுதியிருக்க வேண்டும் என்பது விவிலிய ஆய்வாளர்களின் கணிப்பு. எருசலேம் கோவிலை நோக்கி திருப்பயணம் மேற்கொண்டுள்ள அந்த முதியவர் தன் வாழ்வில் நிகழ்ந்தவற்றை மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் நிகழ்ந்தவற்றை அசை போடுகின்றார்.
ஆண்டவர் மலையேற தகுதியுள்ளவர் யார், அவர் திருமுன் நிற்க கூடியவர் யார், அவர் மலையேற தகுதியுள்ளவர் யார்.
அன்பு நெஞ்சங்களே, குழந்தை பருவத்திலும் இளமையிலும் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளான ஒரு முதியவர், சின்ன வயசிலிருந்தே என்னை எல்லாரும் கொடுமைப்படுத்தினாங்க என்று தன் கதையை ஆரம்பிப்பது போல் இந்த திருப்பாடலும் ஆரம்பமாகின்றது.
என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள், இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக.
இப்படி ஆரம்பமாகும் ஒரு பாடல் துயரத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளாக தொடரும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அடுத்த வரியில் மீண்டும் அந்த முதல் வரியை திருப்பிச் சொல்லும் ஆசிரியர் சட்டென்று ஒரு உண்மையையும் வெளிப்படுத்துகின்றார்.
என் இளமை முதற்கொண்டு என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள், எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை.
அன்பு இதயங்களே, 8 இறைவார்த்தை பிரிவுகளை கொண்ட இந்த திருப்பாடலில் இரு பிரிவுகளை நாம் காணலாம். முதல் பிரிவு இஸ்ரேல் மக்கள் அடைந்த கொடுமைகளை கூறுகின்றது. இந்த கொடுமைகளை செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன நிகழும் என்பதை 2 பிரிவில் நாம் காணலாம். இந்த 2 பிரிவுகளிலும் கவிதை நயமிக்க 2 உருவகங்களை ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். இந்த உருவகங்களை சிந்திப்பது நமக்கு பயனளிக்கும். இஸ்ரேல் மக்களுக்கு செய்யப்பட்ட கொடுமைகளை 3 சொற்றொடரில் நாம் இவ்வாறு கேட்கின்றோம்.
உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைச்சால்களை உண்டாக்கினர்.
இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக அந்நிய நாடுகளில் கடின உழைப்புக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட போது அவர்கள் மீது விழுந்த சாட்டையடிகள் எண்ணில் அடங்காதவை. அந்த சாட்டையடிகளை அதிகம் தாங்கியது அவர்கள் முதுகு பகுதி. சாட்டையடிகளின் ஆழமான தழும்புகள் அவர்கள் முதுகில் பதிந்துள்ளதை பாடல் ஆசிரியர் உழுத நிலத்திற்கு ஒப்பிடுவது அழகான ஆழமான எண்ணம்.
கலப்பையை கொண்டு நிலத்தை உழும்போது அது மண்ணை கீறி நீண்ட படைச்சால்களை உருவாக்கும். மண்ணை நாம் நில மகளாய் ஒப்பிட்டு பேசும்போதே அவள் மீது கலப்பை ஆழமான கீறல்களை உருவாக்குகின்றது என்று எண்ணும் போது வேதனைப்படுகின்றோம். ஆனால் மண்ணை அப்படி கீறினால்தான் விதைக்க முடியும், பயிர் வளர முடியும். பாவம் நிலமகள், அவளை கீறக்கூடாது என்று நிலத்தை உழாமல் விட்டுவிட்டால் வேளாண்மை நடக்காது. கலப்பையால் கீறப்படாத நிலம் நாளடைவில் பயனற்று போகும். கீறல்களை பெறும் நிலமகள்தான் பயன் தர முடியும்.
இஸ்ரேல் மக்களின் முதுகு நிலத்தைப் போல் கீறப்பட்டுள்ளது என்று ஆசிரியர் சொல்லும் போது அந்த கீறல்கள் பயனுள்ள விளைச்சலை தருவதற்கே அவ்வாறு கீறப்பட்டன என்று ஆசிரியர் சொல்லாமல் சொல்கின்றார். தங்கள் இனத்தவர் வேற்று நாட்டவரால் சாட்டையடிகள் பெற்றாலும் அத்துன்பங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை அவர்களிடம் உருவாக்கின என்பதை மறைமுகமாக சொல்லும் வரிகள் இவை. மனித வரலாற்றில் யூதர்கள் என்ற இனம் அடைந்த துன்பங்களை நாம் அறிவோம். அத்துன்பங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் மனித சமுதாயத்திற்கு செய்துள்ள ஆக்கப்பூர்வமான பணிகளை நாம் எண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்வோம்.
சியோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொறுத்த
மக்களுக்கு கொடுமைகள் செய்தவர்களை இப்பாடலின் 5, 6, 7 ஆகிய சொற்றொடர்களில் கூரைமேல் முளைக்கும் புல் என்ற ஓர் அழகிய உருவகத்தின் வழியாக ஆசிரியர் விவரிக்கின்றார். இதோ அந்த கவிதை வரிகள்.
சியோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவாராக. கூரைமேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள். வளரும் முன் அது உலர்ந்து போகும். அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடிகூட கிடைக்காது. அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது.
ஆழமான வேரில்லாமல் கூரை மேல் முளைக்கும் புல் விரைவில் வளரும், வளர்ந்த வேகத்தில் உலர்ந்து போகும். இந்த புல்லால் யாருக்கும் எவ்வகையிலும் பயனில்லை. அதேபோல் இஸ்ரேல் மக்களை துன்புறுத்தியவர்களும் சிறிது காலம் வெற்றி பெற்றதை போல் உணர்ந்தாலும் அவர்கள் எவ்வித பயனுமின்றி அழிந்து விடுவர் என்பதை ஆசிரியர் இவ்வரிகளில் உணர்த்துகின்றார்.
திருப்பாடல் ஆசிரியர் இந்த உருவகத்தில் கூறுவது, மண்ணில் நிலத்தில் வளரும் புல் அல்ல, மாறாக கூரை மேல் முளைக்கும் புல். இந்த உருவகத்தில் மற்றொரு ஆழம் இருப்பதை நாம் உணரலாம். அதாவது, நிலத்தில் முளைக்கும் புல்லை விட கூரை மேல் முளைக்கும் புல் ஏதோ உயர்வான இடத்தில் தான் இருப்பதாக நினைத்துக் கொள்ளும். அதேபோல் நலிந்தோரை வதைப்பதால் தாங்கள் வலியோர் என்று இருமாப்பு கொள்ளும் மனிதர்கள் ஏதோ பெரியதொரு சாதனையை செய்துவிட்டதைப் போல் ஒரு சில மணித்துளிகள் உணரலாம். கூரை மீது நிற்பது போல் பெருமைப்படலாம். ஆனால் அந்த உயர்வு நிரந்தரம் அல்ல. அவர்கள் வேரின்றி நீரின்றி விரைவில் உலர்ந்து போவார்கள் என்பதை ஆசிரியர் இந்த உருவகத்தின் வழியாக தெளிவாக்குகின்றார். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் என்று நாம் தமிழில் சொல்லும் பழமொழியும் தன்னிலை மறந்து மமதையில் திரியும் மக்களை குறிக்கும் என்பதை நாம் அறிவோம்.
இத்திருப்போடலின் இறுதிச் சொற்றொடர் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு பழக்கத்தை எடுத்துரைக்கின்றது. வயல்வெளிகளில் இஸ்ரேல் மக்கள் பயிர்களை அறுவடை செய்யும் வேளையில் வழிப்போக்கராய் அவ்வழியே செல்லும் மற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகின்றோம் என்றோ சொல்வார்கள். நல்ல அறுவடையை தந்த இறைவனை வாழ்த்தி சொல்லும் வார்த்தைகள் இவை. ஆனால் கூரை மேல் முளைத்த புல்லை அறுத்து கொட்டும்போது இதுபோன்ற ஆசீர் நிறைந்த சொற்கள் அங்கு சொல்லப்படுவதில்லை. அதேபோல் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுமைகள் விளைத்தவர்களும் யாராலும் ஆசீர் பெறாமல் அழிந்து போவார்கள் என்ற எண்ணத்துடன் இப்பாடல் நிறைவடைகின்றது.
அன்பு இதயங்களே, உழுத நிலம் போன்ற முதுகு, கூரை மேல் முளைத்த புல் என்ற இரு உருவகங்கள் வழியே நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பல உள்ளன. நொடிப்பொழுது புகழுக்காக அநீதிகளை செய்ய துணியும் மனங்கள் கூரைமேல் முளைக்கும் புல்லைப் போல உயரத்தில் பறப்பதில் பயனில்லை என்பதையும், துன்பங்கள் என்ற கலப்பையால் நம் உடல் உழுத நிலமாய் மாறினாலும் அத்துன்பங்கள் வழியே நல்ல விளைச்சலை தரும் நன்னிலமாய் நாம் மாற வேண்டும் என்பதையும் திருப்பாடல் ஆசிரியர் இந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்லித் தருகின்றார்.
உழுது விடப்பட்ட ஒரு நிலம் பார்க்க பரிதாபமாக இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அதே நிலத்தில் விதைகள் முளைத்து பயிர்கள் முதிர்ந்து அசைந்தாடும் போது அந்நிலம் பார்க்க அழகாக இருக்கும். அதேபோல் துன்பங்கள் நம்மை வதைக்கும் போதே நம் வாழ்க்கை பார்க்க பரிதாபமாயிருக்கும். பொறுமையுடன் காத்திருந்தால் தகுந்த பலனோடு வாழ்வு அழகாக மாறும். கலப்பையின் கீறல் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாய் உள்ளதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விளைச்சல் நன்றாக இருக்கும் என்பது போல துன்பங்கள் ஆழமாய் நம்மை கீறும் போதே நமது பலனும் பல மடங்காகும்.
இறுதியாக அன்புள்ளங்களே, திருப்பாடல் 129 இளமை முதல் துன்புறுத்தப்பட்ட இஸ்ரேல் இனத்தவரை பற்றிய பாடல் என்றாலும் இதே பாடல் கிறிஸ்துவர்களுக்கும் பொருந்தும் என்று திருப்பாடல் விரிவுரையாளர்கள் சொல்கின்றனர். கிறிஸ்துவ திருமறை பிறந்தது முதல் பெரிதும் துன்புறுத்தப்பட்ட ஒரு மதம். மிருகங்களை பல நாட்கள் பசியோடு வைத்திருந்து பின்னர் கிறிஸ்துவர்களை அந்த மிருகங்கள் கிழித்து உண்பதை ஒரு விளையாட்டாக பார்த்து மகிழ்ந்தது ரோமைய கலாச்சாரம். இன்றும் கிறிஸ்துவர்களை ஆயுதங்களால் வேட்டையாடும் அடிப்படைவாத கும்பல்கள் பல நாடுகளில் உள்ளன. பசிவெறியால் மிருகங்கள் கிறிஸ்துவர்களை வேட்டையாடின என்பதையாவது நாம் இயற்கை என்று விளக்கம் சொல்லலாம். ஆனால் மதவெறியால் கிறிஸ்துவர்களை வேற்று மதத்தவரை வேட்டையாடும் அடிப்படைவாத கும்பல்களை எவ்விதம் புரிந்து கொள்வது என்று அறியாமல் நாம் திகைக்கின்றோம். திருப்பாடல் 129 சிந்திக்கும் இந்த வேளையில் நைஜீரியா, சிரியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் இந்தியாவின் ஒரு சில பகுதிகளிலும் தொடர்ந்து வேட்டையாடப்படும் கிறிஸ்துவர்களை இறைவன் காக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த திருப்பாடலின் 4 திருவசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நம்பிக்கை தரும் இறை வார்த்தைகளுடன் நம்முடைய விவிலிய தேடலை இன்று நிறைவு செய்வோம்.
ஆண்டவர் நீதி உள்ளவர், எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார்.
நீ போகும் பாதை இருளாகும் நேரம் வழியேதும் தெரியாமலே வேடையில்,
நீ போகும் பாதை இருளாகும் நேரம் வழியேதும் தெரியாமல் நீ வீழ்கையில், பயம் சூழ்ந்து கொள்கையில்
உறவாகுவார், வழிகாட்டுவார், தாயாக மார்போடு உன்னை அழைத்திடுவார்.
இதயமே கலக்கம் கொள்வதே, இதயமே கலக்கம் கொள்வதே,
இதயமே
தேடல் திருப்பாடல் 129. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.